நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 28 சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி உங்களுடன். ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அவசரகால விதிகளின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் தொடர்பில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை பற்றிய செய்திகள்.
இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதை இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு அதை மேலும் அழுத்தம் கொடுத்து தெரிவித்தது என்பது இந்த அறிக்கையின் ஊடாக வெளியிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதுகிறோம்.
தமிழ்நாட்டில் 40 அதிகமான வழக்கறிஞர்களை இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் இடைநீக்கம் செய்துள்ளது பற்றிய ஒரு பார்வை.
வெளிப்படையில அரசியல் ரீதியா வெளியில பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து கருத்து கொண்டு போட்டு நீதிமன்றங்கள் உள்ள பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழலை அட்வான்டேஜா அவங்க எடுக்கிறதுனால வர விளைவுகள் தான் இதெல்லாம்.
தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் தொடரும் உட்பூசல்கள் குறித்த செய்திகள். சாதனை பெண்கள் பற்றிய பிபிசியின் சிறப்பு தொடர் வரிசையில் இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா பிபிசியிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள், பின்னர் நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தியறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் காவல்துறையினருக்கும் இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் முன்னணி குருது ஆதரவு சட்டத்தரணியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். துருக்கி பாதுகாப்பு படையினருக்கும் குர்திஷ் பிரிவினைவாதிகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்துமாறு தாகிர் எல்சி என்ற சட்டத்தரணி அறிக்கையொன்றின் மூலம் அழைப்பு விடுத்ததாக சாட்சியங்கள்
தெரிவிக்கின்றன.
துப்பாக்கிச் சண்டையில் எல்சியின் தலையில் சுடப்பட்டதே ஒரு காவல்துறை உத்தியோகத்தரும் கொல்லப்பட்டுள்ளார். சட்டத்தரணி பலியான செய்தியை அடுத்து ஸ்தான்புலில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களை கலைப்பதற்கு காவல்துறையினர் தண்ணீர் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தினர்.
சிரியாவை ஒட்டியுள்ள துருக்கியின் எல்லையோரம் ரஷ்ய போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதற்காக துருக்கிய அதிபர் ரெசப் தயிப் எர்துவான் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் அதற்காக மன்னிப்பு கோரவில்லை. செவ்வாயன்று நடந்த இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்றும், இனி இவ்வாறான சம்பவங்கள் நிகழாது என்றும் பலிகேசர் என்ற இடத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் கூறினார். அதிபர் எர்துவான் மன்னிப்பு கோரும் வரை இந்த விஷயம் பற்றி அவரிடம் விவாதிக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மறுத்துள்ளார். அங்காராவிற்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கவும் சுற்றுலா பயண கட்டுப்பாடுகளை விதிக்கவும் மாஸ்கோ திட்டமிட்டுள்ளது. துருக்கி தனது குடிமக்களை ரஷ்யாவிற்கு செல்லும் அவசர இல்லாத பயணங்களை தவிர்க்க வலியுறுத்தியுள்ளது.
ஆப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கில் உள்ள ஐநா தளம் ஒன்றில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கெனியைச் சேர்ந்த 2 ஐநா அமைதிப்படையினர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். பாலைவன குடியிருப்பான கிடலில் உள்ள அந்த ஐநா தளத்தில் 4 அல்லது 5 ராக்கெட்டுகள் விழுந்தன என்று ஐநாவின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். முன்னாள் பிரெஞ்சு ஆட்சியின் கீழிருந்த மாலியில் பல இஸ்லாமியவாத தீவிரவாத குழுக்கள் ஊடுருவிய பின்னர் மாலியை அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கும் போராட்டத்தில் பிரெஞ்சு மற்றும் ஐநாவின் படைகள் திணறிக் கொண்டிருக்கின்றன. 8 முன்னர் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் தலைநகரான பாமாகோவில் உள்ள ஒரு விடுதியொன்றில் தாக்குதல் நடத்தியதில் 19 பேர் கொல்லப்பட்டனர்.
2020 ஆண்டிற்குள் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதை பற்றி விவாதிக்கும் 2 கூட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் கூறுகின்றன. சீனாவில் கடந்த 30 மிக வேகமாக பொருளாதார வளர்ச்சி இருந்துள்ளது. ஒரு நாள் $1 மேல் சம்பளம் என்ற முறையில் வரையப்பட்ட வறுமை கோட்டிற்கு மேல் 100 லட்சத்திற்கும் மேலான மக்கள் தூக்கிவிடப்பட்டுள்ளனர். ஆனால் கிராமப்புறங்களில் 70 லட்சத்திற்கும் மேலானவர்கள் ஏழைகளாகவே இருக்கின்றனர். விவசாயிகளை தொழில் முனைவர்களாக மாறுவதை ஊக்குவிக்கும் கடன் திட்டங்கள் மற்றும் விரைவான நகரமயமாக்கல் போன்ற திட்டங்கள் செயலாற்றப்படவுள்ளன. சீனாவின் செல்வ இடைவெளியை மூடுவதே சமூக ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஈராக்கின் வடக்கே கன்னிவெடிகள் சூழ காணப்படும் மனித புதைக்குழியில் அதிகமானவர்களின் உடல் எச்சங்கள் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இவர்கள் IS அமைப்பின் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது.
புகழ்பெற்ற அழகியான கருதப்பட்ட ராணி நெஃப்ரடிட்டியின் கல்லறைக்கான ஆதாரம் அரசர் டூட்டான் காமுன் புதைக்கப்பட்டுள்ள அறையை ஒட்டி மறைவாக இருந்த அறை ஒன்றில் இருக்கலாம் என எகிப்தில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை வெளியுலகுக்கு தெரிய வராத இந்த அறை இப்போது டூட்டான் காமுனின் கல்லறையை ஆராயும் போது தெரிய வந்துள்ளது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உரிமைகள் பற்றியும் அவர்களை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரியும் இலங்கையின் தேசிய மனிதுரிமைகள் ஆணைக்குழு சட்டமாதிபருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. குறிப்பாக காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டும் ஆதாரமாக கொண்டிருக்கின்ற வழக்குகளை சட்டமாதிபர் மீளப்பெற வேண்டும் என்றும் கோரியிருப்பதாக மனிதுரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் இந்த அழுத்தத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்று தமிழ் கைதிகளின் விடுதலை குறித்து இலங்கையின் மனிதுரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் வழக்கறிஞர் மங்களேஸ்வரி அவர்களிடம் கேட்டேன்.
பழமையாக மனித உரிமை ஆணைக்குழுவானது அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மூடி மறைக்கும் ஒரு நிறுவனமாகவே கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்த ஒரு அமைப்பாக இருந்த போதும், குறிப்பாக தற்போது இருக்கின்ற இந்த தலைவியினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கை என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை பிரதானமாக வைத்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைதிகளை உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கும் பிணை வழங்குவதற்குமான ஆவண செய்ய வேண்டும் என்று சட்டம் அதிபர் திணைக்களத்தை மனித உரிமை ஆணைக்குழுவானது கோரியிருக்கின்றது.
கிட்டத்தட்ட தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கைதிகளில் எத்தனை பேர் வரையில் இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டும் ஒரு ஆதாரமாக வைத்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்?
கைதிகள் மொத்தமாக இருக்கின்றார்கள் என்கின்ற கணக்கு கூட யாரிடமும் இல்லை. ஒரு கடைசியாக வந்த ஒரு அருகே 187 பேர் என்கின்றதான ஒரு இலக்கமும் வந்திருக்கின்றது. கடந்த 13 தேதி நவம்பர் மாதத்திலேயே நான் நகர்சின் சிறைச்சாலைக்கு சென்று இருந்த போது அங்கிருக்கின்ற அந்த பலகையில் விளம்பர பலகையில் ஒட்டப்பட்டிருந்த இலக்கங்கள் இவை. 92 தடுப்பு காவல் கைதிகளும் 18 சிறை தண்டனை பெற்ற கைதிகளும் 10 பேர் தமது மேல்முறையீடு வீட்டில் இருக்கின்ற கைதிகளும் இருப்பதாக அவர்களுடைய விளம்பர பலகையில் ஒட்டப்பட்டிருந்தது. இவ்வாறு இலங்கையில பல்வேறு தடுப்பு முகாம்களும் சிறைச்சாலைகளும் இருக்கின்றது. இதில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் என்பவர்களின் முழுமையான எண்ணிக்கை என்பது யாருக்குமே தெரியாது.
கடந்த காலங்களில் இந்த கைதிகளுக்கு எதிராக நம்பகமான ஆதாரங்கள் இல்லை, குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் மட்டும்தான் ஒரு ஆதாரமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற இந்த வாதங்களை உங்களை போன்ற அமைப்புகள் நீண்டகாலமாக முன்வைத்து வருகிறீர்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த அறிக்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இந்த அறிக்கை மிக முக்கியமானது என்னென்றால், மனித உரிமைகள் ஆணைக்குழுவே கூறுவது என்கின்றதால்தான் இந்த அறிக்கை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அவசரகால ஒழுங்கு விதிகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்போர் தமது குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் 90 மேற்பட்டோர் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவ்வாறு தடுத்து வைக்கப்படுதல் என்பது இலங்கையில் அரசியல் அமைப்பில் உத்தரவாதம் செய்யப்பட்ட இந்த அடிப்படை மனித உரிமை மீறலாகவே நாம் கருதுகின்றோம். இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதை இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு அதை மேலும் அழுத்தம் கொடுத்து தெரிவித்தது என்பது இந்த அறிக்கையின் ஊடாக வெளியிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதுகிறோம்.
சட்டமாதிபருக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கைதிகள் விவகாரத்தில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்புகிறீர்களா?
இதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மனித உரிமை அமைப்பாக எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை வழங்க வேண்டும் என்பது. ஆனாலும் இப்போது வழங்கப்பட்டிருக்கின்ற பிணை என்பதை அநேகமான கைதிகள் தாம் விரும்பிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஆகவே நீண்ட காலமாக தங்களுக்கு எதிரான வழக்குகள் தாக்கல் செய்யப்படாது சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகள் என்போர் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. அவர்களுடைய பிணை மற்றும் விடுதலை பெறுவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களமானது மிக விரைவாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை.
தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வரும் அமைப்புகளில் ஒன்றான இலங்கையின் மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் வழக்கறிஞர் மங்களேஸ்வரி. அடுத்து, இலங்கையில் கிராமப்புறங்களில் வாழும் வறிய மக்கள் மத்தியில் கட்ராக் எனப்படும் கண்புரை நோயை குணப்படுத்துவதற்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்காக கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பிலிருந்து தலைநகர் கொழும்பு நோக்கி நடந்து செல்லும் பாத யாத்திரை ஒன்று அண்மையில் துவங்கியது. இது தொடர்பான குறிப்பொன்றை வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கை சுகாதார அமைச்சின் விஷன் 2020 நிகழ்ச்சி திட்டத்தின் நடமாடும் கண் சிகிச்சை பிரிவை உருவாக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கொழும்பை நோக்கிய நடைப்பயணம் நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் ஆரம்பமானது. தவிர்க்கக்கூடிய குருட்டுத்தன்மையுடைய கெட்ரக் எனப்படும் வெண்புரை நோயினால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறானவர்களுக்கு இலவச சிகிச்சையை வழங்கி பார்வையை மீட்டுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவின் வைத்திய அதிகாரி ஸ்ரீபரதன் குறிப்பிட்டார். இதில் திரட்டப்படும் நிதியை கொண்டு கிராமங்களில் நடமாடும் வைத்திய சேவைகள் வழங்கப்படும் எனவும் கூறினார்.
நோக்கம் என்னென்னா, இலங்கையில வந்து 1 மில்லியன் ஆக்கள் இருக்கிறாங்க இப்படி அந்த கெட்ராக்டால வந்து பாதிக்கப்பட்டு, அவங்களை ஆப்ரேஷன் செய்யறதுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி வந்து அதை உண்மையா அவங்க சொல்றாங்க. ஒரு வருஷமும் 25 தலைவர் குடி கொண்டு போகுது. அதை கிளியர் பண்ணுவாங்க சொன்னா அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு 2 லட்சம் சர்ஜரி செய்தால்தான் அதை கிளியர் பண்ணிடும். ஒன்று வந்து ஒரு மொபைல் யூனிட் வந்து வாங்குறதுக்கு, மொபைல் யூனிட் வந்து கிராமங்களில் போய் அங்கே வச்சு ஆப்ரேஷன் செய்யறதுக்கான செய்கிறாங்க. அதிலோட ஒரு வாகனம் ஒன்று இந்த இவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு வாகனம், மற்ற இந்த லென்ஸுகள் எல்லாம் சேர்த்து காசு சேர்க்கறதுக்காக நிதி சேர்க்கறதுக்காக தான் இந்த ஆரம்பித்தவங்க. இதில் வந்து ரெண்டாவது ஒரு தொடர்ச்சியாக 17 நாள் நடந்து கொழும்பு போகிறாங்க அவங்க ப்ரொஃபஷனல் ஆக்கள். அதில் ஒரு ஆள் வந்து ஃபுல் பிளைண்டான ஆள்
இலங்கையில் கெட்ரக் நோயால் பாதிக்கப்படுவோரின் தொகை வருட வருடம் அதிகரித்து செல்வதாக கவலை வெளியிட்ட வைத்திய அதிகாரி அரசாங்கம் உதவி வழங்கினாலும் அது போதாது உள்ளது என குறிப்பிட்டார்.
கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க, அந்த ஃப்ரீ கேம்ப்கள் நடத்துறதுக்கு, அதாவது வந்து ஃப்ரீலான்ஸ் உதவி செய்யறதுக்கு கவர்மெண்ட் உதவி செய்து தான் இருக்கு. இந்த முதல் நாள் இந்த வாக்குக்கு முதல் நாள் வெரிலோ ஹாஸ்பிட்டல் 50 பேருக்கு ஃப்ரீயா செய்வாங்க ஐ ஆப்ரேஷன். அதுக்கு லென்ஸ் வந்து இந்த விஷன் 2020 கொடுத்தவங்க, பட் அதுக்கு லென்ஸ் வந்து வாங்கிட்டாங்க கவர்மெண்டால் ப்ரொவைட் பண்ணிட்டு குறைவு, எல்லா பவர் லென்ஸும் வராது, அதால வந்து அநேகமான நாட்கள் வாங்குற காசு இல்லை அப்படி இருந்து சில ஆட்கள் ஃப்ரீயாக விடுறாங்க.
மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைப்பயணம் 17 நாட்கள் தொடரும் என குறிப்பிட்ட அவர், இலங்கை சுகாதார ஆணையாளர் இந்த பயணத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்ததுடன் முதல் நாள் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் ஏனைய பல சுகாதார சேவை அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் இணைந்து கொண்டதாக கூறினார். கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்கு இந்த நோய் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என குறிப்பிட்ட அவர், இந்த திட்டத்தில் பெரும்பாலானோர் நன்மை அடைவர் எனவும் தெரிவித்தார்.
பிரதீபன், புனிதசீலம், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து சில இந்திய குறிப்புகள். தமிழகத்தில் 40க்கும் அதிகமான வழக்கறிஞர்களை இந்திய பார் கவுன்சில் இடைநீக்கம் செய்திருக்கிறது. அண்மைய காலங்களில் தமிழகத்தில் சில வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வதாகவும் நீதிபதிகளை அச்சுறுத்துவதாகவும் கவலைகளும் குற்றச்சாட்டுகளும் அதிகரித்து வந்திருக்கின்றன. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு மத்திய பாதுகாப்புத்துறையிடம் அளிக்கப்பட்டது. தமிழக வழக்கறிஞர்கள் சிலர் மீது எழுந்திருக்கின்ற இப்படியான விமர்சனங்கள் பற்றி இந்திய பார் கவுன்சிலின் இணைத்தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
உண்மைதான் சார், நீங்க சொல்றதுக்கு 100க்கு 100 உண்மையான விஷயமா. ஏன்னா இப்ப இந்தியால எந்த ஸ்டேட்லயுமே இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. கரெக்ட் தான். இதுல என்னன்னா சார், அன்ரூலி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ப்ரொஃபஷன்ல உள்ள வந்துட்டாங்க. அது எப்படி வராங்க ஏதுன்றது புரியல. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, வெளிப்படையில அரசியல் ரீதியா வெளியில பண்ண வேண்டிய விஷயங்களை இவங்க வந்து கருப்பு கொடுக்கவனு போட்டு நீதிமன்றங்கள் உள்ள பண்ணனா அப்படின்ற ஒரு சூழலை அட்வான்டேஜ் அவங்க எடுக்கிறதுனால வர விளைவுகள் தான் இதெல்லாம். கோர்ட்டுங்கிறது வந்து
நடந்து கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கமும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் என்ன செய்கின்றன அப்படிங்கிற இந்த கேள்விக்கு என்ன பதில்?
ஒரு தீர்ப்பு எடுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் 14 பேர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு சீஃப் ஜட்ஜியுடைய கோர்ட்டில் போய் உட்காந்தவங்க பேரில் 20 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போ கூட நேற்று கூட அந்த சிஐஎஸ்எஃப் கிட்ட முறைச்சதுனால 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார் கவுன்சில் ஸ்டாச்சுரி டியூட்டியை இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அப்படி பண்ணும்போதே அந்த அசோசியேஷன் என்ன பண்றாங்க, பார் கவுன்சில் எங்க எப்படி கேட்காம பண்ண முடியும் அப்படி பண்றோம்ட்ட. அப்புறம் எப்படிதான் நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்க கண்ட்ரோல் பண்ணினா ஒண்ணு நீதிமன்றம் தலையிடணும். நீதிமன்றம் தலையிட தவறுதுனாக்கா, லேட் ஆகுது டிலே ஆகுதுனாக்கா, இது இமிடியேட் எஃபெக்ட் வந்து பார் கவுன்சில் தான் தலையிட முடியும். ஏன்னா பார் கவுன்சில் தான் ரெகுலேட்டரி பாடி. அப்படி தொழில் பண்ற தப்பு பண்ணாருன்னா அதை கண்டிக்கிறதுக்கும் அதை இமிடியேட் ஸ்டாப் பண்றதுக்கும் அதிகாரம் யாருக்குன்னா பார் கவுன்சில் தான். இவங்க வந்து கண்டத்தில் சண்டை போட்டுட்டு அசோசியேஷன் வந்து ஷெல்டரா எடுக்கிறான், அது ரொம்ப தப்பு. அது ஹைகோர்ட்ல வந்து சிஎஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் பண்றவங்க அவங்க பாடி பண்ணிட்டு போயிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சம் டிஸ்கண்டட் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எராடிகேட் நாங்க பண்ணிடுவோம் சார் சீக்கிரத்துல. பார் கவுன்சில் வில் டு இட். அப்படி பண்ணும் பட்சத்துல நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள்ல லீகல் ப்ரொஃபஷன் வந்து நல்ல ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போயிடும்.
பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்குதெல்லாம் சொல்றீங்க, ஆனா அடிப்படை கேள்வி வந்து வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் மத்தியில் ஜாதிய உணர்வுகள் மேலோங்கி இருக்கின்றன, இது விரும்பத்தகாத ஒரு நடவடிக்கை அல்லது விரும்பத்தகாத ஒரு செயல்னு பல தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வருகிறது. அந்த விமர்சனங்கள் நியாயம் நினைக்கிறீங்களா நீங்க?
அந்த விமர்சனங்கள் நியாயம் தான் சார். இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும் தான் நாங்களும் பாக்குறோம். என்னங்க, ஜாதி ரீதியா வந்து ஒரு அசோசியேஷனோ, ஜாதி ரீதியான சங்கங்களோ, ஜாதி ரீதியான எலெக்ஷன்ஸோ, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நீதிமன்றத்துல தொடர்ந்தா நாளைக்கு என்ன பண்ண முடியும்? ஆகையினால இதெல்லாம் இமிடியா முதல்லயே கிள்ளியதான் கரெக்ட். இதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? ஹைகோர்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஜாதி சங்கங்களை உள்ள என்டர்டெயின் பண்ணக்கூடாது, ஜாதி ரீதியா எந்த அமைப்புகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அரசியல் ரீதியா, அரசியல் கூட இன்னைக்கு உள்ள வந்துருச்சு. நான் ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு சூழ்நிலை. லிட்டிகன் பப்ளிக்கு நம்ம ஃபைட் பண்றதுதான் நம்ம இருக்குமே தவிர, நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இருக்குமே தவிர, பப்ளிக் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும் போது, இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது அதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய வழக்கறிஞர் சமுதாயத்துல இப்படி ஒரு நிலைமை வர்றது ரொம்ப அசிங்கமான ஒண்ணு. இதுல வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுல ஒண்ணு இல்லை, நடக்கிறத கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் பார்க் கவுன்சில்ஸ் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் சார். டெஃபினட்டா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. 45-2 அட்வொகேட்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. We will find out the bad lawyers and we will eradicate very immediately. Very soon we will do it.
இந்திய பார் கவுன்சிலின் இணைத் தலைவர் பிரபாகரன். தமிழக காங்கிரஸ் கட்சியில் உட்பூசல் தொடர்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான குறிப்புடன் சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவருமான விஜயதாரணி கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளார். தன்னிடம் அவர் தரக்குறைவாக பேசியதாக அந்த கடிதத்தில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திரா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் தாங்கள் வைத்திருந்த பேனர்கள் அகற்றப்பட்டு கழிவறையில் வீசப்பட்டதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவனிடம் நேற்று புகார் அளித்தபோது அவர் அலட்சியமாக பேசியதோடு தன்னை மோசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கட்சியை விட்டு வெளியேற சொன்னதாகவும் விஜயதாரணி தனது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் எல்லா கட்சிகளிலும் பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்படும் நிலையில் இளங்கோவனின் நடவடிக்கைகளால் பெண்களின் மத்தியில் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு குறைந்திருப்பதாகவும் விஜயதாரணி கூறியுள்ளார். இதற்கிடையில் இளங்கோவனின் ஆதரவாளர்கள் தங்களை சத்தியமூர்த்தி பவனை விட்டு வெளியில் தள்ளியதாகவும் தகாத வார்த்தைகளை பேசியதாகவும் மகளிர் காங்கிரசின் துணைத் தலைவர்களான சாந்தா ஸ்ரீஸ்ரீ, மானசா ஆகியோர் அண்ணாசாலை காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தா,
இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், குறைந்தபட்ச நடவடிக்கையாவது எடுங்க, ஏன்னா மகளிர் காங்கிரசார் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசும்போது மிக அதை சொல்ல வார்த்தைகள் கூசுகிற வார்த்தைகளால் அவர் அந்த வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னு தெரியல, மேடமே நேரடியாகவே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கெல்லாம் மகளிர் காங்கிரஸ் பிரசிடெண்டாக இருந்தால் பேனரெல்லாம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு ரொம்ப முறை தவறி கெட் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி அப்படின்ட்டு கத்தினாரு
என்று தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தான் விஜயதாரணியிடம் தரக்குறைவாக பேசவில்லை என்று கூறினார்.
அவர் யாரையோ பற்றி புகார் சொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். வந்தவரிடம் அமைதியாக பேசுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் சத்தமாக பேசினார், அப்புறம் பேசினார் சொல்றார். என்னை பொறுத்தவரையில் எந்த சம்பவத்திலும் எந்த நிகழ்ச்சியிலும் எப்போதும் தரக்குறைவாக நான் யாரையும் பேசியது கிடையாது, குறிப்பாக விஜயதாரணி தரக்குறைவாக பேசுகிறேன்.
விஜயதாரணி சோனியா காந்திக்கு எழுதியதாக கூறப்படும் கடிதம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன்பாக தமிழக காங்கிரசின் வர்த்தக பிரிவு தலைவர் பதவியிலிருந்து வசந்தகுமார் நீக்கப்பட்டபோது அவர் அதனை ஏற்காமல் இளங்கோவனுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து இளங்கோவனை மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தனர்.
சென்னையிலிருந்து முரளிதரன் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். இந்தியாவின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சா தனது விளையாட்டு வாழ்க்கையில் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து சாதனை படைக்கும் 100 பெண்கள் தொடர்பான சிறப்பு தொடரின் அங்கமாக பிபிசியிடம் பேசினார். அவரது கருத்துக்களுடன் சங்கீதா ராஜன்.
ஆண்களின் கிரிக்கெட் விளையாட்டே பெரும்பாலும் பிரபலமாக இருந்து வரும் இந்தியாவில் டென்னிஸ் விளையாட்டை பிரபலமாக்கிய பெருமையில் சானியா மிர்சாவுக்கும் பங்குண்டு. டென்னிஸ் விளையாட்டில் உலக தரவரிசையில் பெண்களுக்கான டபுள்ஸ் பிரிவில் முதல் இடத்தில் உள்ள சானியா மிர்சா கடந்த காலங்களில் பல்வேறு சவால்களையும் சர்ச்சைகளையும் சந்தித்தவர். தான் அணிந்த உடைகளுக்காகவும் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்ததற்காகவும் ஒரு பாகிஸ்தானிய கிரிக்கெட் வீரரை திருமணம் செய்து கொண்டதற்காகவும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டவர். இப்படியான சர்ச்சைகள் பற்றி பிபிசிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கருத்து தெரிவித்த சானியா, தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விமர்சிக்கும் உரிமை எவருக்கும் இல்லை என்று தெரிவித்தார்.
I find it extremely, first of all, disrespectful to ask someone when they're having a child. Because I'm a public figure.
எப்போது குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று ஒரு பெண்ணை கேட்பது ஒரு மரியாதை குறைவான செயல் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு நட்சத்திரம் என்ற காரணத்திற்காக என்னுடைய படுக்கையறையில் என்ன நடக்கிறது என்று கேட்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. என்றாலும் அந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படுகிறது. என்னிடம் மட்டுமல்ல, பல பெண்களிடம் கேட்கப்படுகிறது. நான் விம்பிள்டன் போட்டியில் வென்ற பிறகு 2 நாட்களில் என்னை ஒருவர் கேட்டார், நான் எப்போது பிள்ளை பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்று. நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். நான் ஞாயிறன்று பட்டம் வென்றேன், செவ்வாய் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்றார் சானியா மிர்சா. மேலும் பெண்களின் சாதனைகள் தொடர்பிலும் பேசிய சானியா மிர்சா, உலகில் சாதிக்க ஆண்களை விட பெண்கள் அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்தார்.
We do live in to a large extent in a man's world. I've said this time and again, and we might a lot of people might come out and say that we don't, but I think the fact
ஆண்களின் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இதை பலமுறை தெரிவித்திருக்கிறேன். அப்படி இல்லை என்று நிறைய பேர் கூறுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு பெண்ணாக நாம் அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது. அப்படித்தான் எல்லாமே இயங்குகிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, மொத்த உலகமும் அப்படித்தான் இருக்கிறது. சமீப காலத்தில் தான் பெண்களும் ஆண்களுக்கு இடையான பரிசுத் தொகையை பெறுகிறார்கள். இந்தியாவில் மட்டும்தான் இந்த நிலைமை என்று சொல்ல முடியாது என்றார் சானியா மிர்சா.
சங்கீதராஜன் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழோசை நேயர்களின் கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நம்முடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சங்கீதா.
பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள், மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 41 மீட்டரில் 7600 கிலோஹர்ட்ஸிலும், 31 மீட்டரில் 9900 கிலோஹர்ட்ஸிலும் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹர்ட்ஸிலும் மறு அறிவித்தல் வரும் வரை கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
நமது தமிழோசை ஒலிபரப்பில் வெளியான சில மொழி பிரச்சனைகள் குறித்து நேயர் மணி வேலுப்பிள்ளை மின்னஞ்சல் ஒன்றை எழுதியிருக்கிறார்.
ஆம், அந்த மின்னஞ்சலில் வேல்யூஸ் என்ற சொல்லை மதிப்புகள் என்று நாம் தவறாக மொழிபெயர்த்ததாகவும், அந்த இடத்தில் விழுமியம் என்ற சொல்லை சரியானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நேரின் இந்த கருத்து சரியானதுதான். நாம் அந்த குறிப்பிட்ட செய்தி அறிக்கையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினோமா இல்லையா என்பதை பற்றி நம்மால் இப்போது சரிபார்க்க முடியவில்லை. ஆனாலும் வேல்யூஸ் என்ற அந்த சொல்லுக்கு விழுமியம் என்ற மொழிபெயர்ப்பு சரியானது. நேரின் கருத்துக்கு நன்றி. மேலும் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார். பயங்கரவாதம் என்ற சொல்லை இடக்கர அடக்கலாக தீவிரவாதம் என்று குறிப்பிடும் போக்கு மேலோங்கி வந்திருக்கிறது. பயங்கரவாதம் எல்லாம் தீவிரவாதமே, எனினும் தீவிரவாதம் எல்லாம் பயங்கரவாதம் அல்ல. எடுத்துக்காட்டாக மதவாதம், இனவாதம், தேசியவாதம் எல்லாம் தீவிரவாதங்களே, ஆனால் அவை பயங்கரவாதங்கள் அல்ல. ஆகவே இடக்கரடக்கலை விடுத்து ஆங்கிலத்தில் உள்ளவாறு டெரரிசம் என்பதை பயங்கரவாதம் என்றும் எக்ஸ்ட்ரீமிசம் என்பதை தீவிரவாதம் என்றும் கொள்வதே ஊடக அறத்தின் பால்படும் என்று குறிப்பிடுகிறார். நேரின் கருத்துக்கு நன்றி. பிபிசியை பொறுத்தவரை அவர் சொன்னதைப் போல டெரரிசம் என்பதே பயங்கரவாதம் என்றும் எக்ஸ்ட்ரீமிசம் என்பதை தீவிரவாதம் என்றும் தான் நாம் மொழிபெயர்க்கிறோம். ஆனால் பிபிசியை பொறுத்தவரை எந்த ஒரு இயக்கத்தையும் அல்லது தனிநபர்களையும் நேரடியாக பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுவதில்லை. மற்றவர்கள் கூறுவதை செய்தியாக குறிப்பிடும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரீமிசம் என்ற வார்த்தையை தீவிரவாதம் என்றும் மிலிட்டன்ஸ் என்ற வார்த்தையை தீவிரவாதிகள் என்றும் மொழிபெயர்க்கிறோம். டெரரிசம் என்ற வார்த்தை வந்தால் அதை பயங்கரவாதம் என்றுதான் மொழிபெயர்க்கிறோம். நேர் வேறு சில சொல் பயன்பாடுகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது கருத்துக்களுக்கு நன்றி. இனி அடுத்த கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
சென்னை மற்றும் தமிழகத்தில் பெய்த பெருமழை பற்றி பல நேயர்கள் மின்னஞ்சல்கள் எழுதியிருக்கிறார்கள். சென்னையில் கனமழையின் காரணமாக மக்கள் அவதியுற்றதை செய்திகளில் கேட்டு வருந்தினேன். திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்த மக்களுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த வேதனை என்கிறார் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம்.
இது குறித்த செய்திகள் மற்றும் இணையதளத்தில் வெளியான படங்கள் குறித்து எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், மழை இல்லாத காரணத்தினால் தற்கொலை செய்த பல விவசாயிகளின் சோகத்தையும், மழை அளவுக்கு அதிகமானதால் பலர் இறந்த செய்தியையும் வெறும் இயற்கையின் சீற்றமாக மட்டுமே பார்க்க முடியவில்லை. வரும் மழையை தடுக்க முடியாதுதான், ஆனால் தமிழகத்துக்கு ஏற்கனவே பல அனுபவங்கள் உண்டு. மழையினால் ஏற்படும் சேதத்தையும் மனித உயிர்களின் இழப்பையும் தடுக்க முன்னெச்சரிக்கையான பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை போட வேண்டும், சேதம் ஏற்பட்ட பிறகு ஆலோசனை நடத்துவது என்பது சரியல்ல என்கிறார்.
சென்னை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த மழையில் தங்கள் ஊழியர்கள் பணிக்கு வர செய்த ஏற்பாடுகள் பற்றிய செய்தி குறித்து எழுதும் பேஸ்புக் நேயர் ஜெயலட்சுமி, நெருக்கடியான சூழ்நிலையில் தனது ஊழியர்களுக்கு இதுபோன்ற சலுகைகளை மனிதாபிமானத்துடன் வழங்கியது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று என்கிறார்.
சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் பெருமழை பெய்து விமான நிலைய கூரை மற்றும் சாலைகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது பற்றி இணையதளத்தில் வெளியான செய்தி குறித்து எழுதும் சென்னை நேயர் எல் கே மதிநிறை செல்வன், பலே இந்தியாவிலிருந்து வேலையே தெரியாத என்ஜினியர்களை தெரியாமல் விமான நிலைய கூரை அமைக்கவும் சாலை போடவும் அழைத்து சென்று விட்டீர்களா? சென்னையில் நாங்கள் படும் அவதியை நீங்கள் பார்ப்பதில்லையா என்கிறார்.
பிபிசி தமிழோசை வானொலி, இணையதளம் மற்றும் தொலைக்காட்சி ஆகியவற்றில் கடந்த சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் பெண்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் பல துறைகளில் பெண்களும் நுழைந்து சாதனை செய்வது பற்றிய பேட்டிகள் மற்றும் பெட்டகம் குறித்து பல நேயர்கள் பாராட்டி கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள்.
குறிப்பாக சென்னை மெட்ரோ டிரைவராக பணிபுரியும் அம்சவேணி, ஆட்டோ ஓட்டுநர் ஆண்டாள், டாக்ஸி ஓட்டும் ஜெயலட்சுமி மற்றும் விமானி லவ்லி ஃபெராண்டா ஆகியோரின் பெட்டிகள் குறித்து பலர் பாராட்டியிருக்கிறார்கள். நேயர்களின் கருத்துக்களுக்கு நன்றி.
பெண்கள் குறித்த சிறப்பு தொடரில் ஊதியத்தில் பாலின ரீதியாக பாகுபாடு குறித்த செய்தி பற்றி எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், இந்தியாவில் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே தொழிலில் சம்பளத்தில் பாரபட்சம் காட்டப்படுவது 118 ஆண்டுகளுக்கு பிறகே, அதாவது 2133 ஆண்டில்தான் சம ஊதியம் கிடைக்கும் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். 145 நாடுகளில் இந்தியா 108 இடத்தில் இருப்பதை அறிந்தேன். கட்டிட தொழிலாளர் இயக்கத்தின் துணைத் தலைவர் மாலதி சிட்டிபாபு அவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கே கடின உழைப்பு என்பதை துல்லியமாக விளக்கினார். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்கிற இந்தியாவுக்கு இதில் மட்டும் என்ன ஓரவஞ்சனை என்கிறார்.
இலங்கை தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும் முன் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுதான் விடுவிக்கப்படுவார்கள் என்ற செய்தி குறித்து எழுதும் பிரைட்டன் நேயர் கண்ணன், கைதிகளுக்கு புனர்வாழ்வு என்ற செய்தி மனித உணர்வுள்ள ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கும். சிறையில் நன்னடத்தை என்றிருக்கிறது. பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள், அந்த பதிவு மட்டுமே போதும் அவர்களை விடுதலை செய்ய. புனர்வாழ்வு இலங்கை அரசியல்வாதிகளுக்கு தான் வேண்டும், அவர்கள்தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள் என்கிறார்.
எமிரேட்டுகளில் ராஜ்ய அலுவலகம் ஒன்றை இஸ்ரேல் திறக்கவிருக்கிறது என்ற செய்தி குறித்து நமது பேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் உமர் முக்தர், பாலஸ்தீனில் அடக்குமுறையை கையாளும் இஸ்ரேலுடன் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ எத்தகைய உறவுகளும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது, சில விஷயங்களில் அதன் அடக்குமுறையை கட்டுப்படுத்தலாம் என்கிறார்.
ஜப்பானிய தமிழறிஞர் நொபுரு கரஷிமா மறைவு குறித்த செய்தி பற்றி ஏராளமான நேயர்கள் தங்கள் அஞ்சலியை பேஸ்புக்கிலும் நமது மின்னஞ்சல் மூலமாகவும் செலுத்தியிருக்கிறார்கள். பேஸ்புக்கில் இதுகுறித்து கருத்தெழுதும் நேயர் ஜிம்மி கார்டர், இந்தியாவின் பத்மஸ்ரீ விருது பெற்று தமிழில் சரளமாக பேசும் இவருடைய இறப்பு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மாபெரும் இழப்பாகும் என்கிறார்.
இடதுசாரி பாடகர் கோவன் திமுக தலைவர் மு கருணாநிதியை சந்தித்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பேஸ்புக் நேயர் வாரா ஆண்டோ மைக்கேல் ஜோஸ்வின் என்னும் நேயர், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஊத்தி கொடுத்த உத்தமின்னு சொன்னார், ஆனால் மதுக்கடை திறந்த உத்தமரை குறித்து பாடவில்லையே, இப்போது தெரிகிறது காரணம் என்கிறார்.
நேர் நேரத்தை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் இதே நேர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கட்டீர்கள். பங்கேற்றவர்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதா. நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.